இந்த சத்சங்கத்தில் எங்களுடைய இரண்டு குருமார்களின் ஆசியையும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியையும் பதினெண் சித்தன்மார்களுடைய ஆசியையுமே எடுத்து இந்த சத்சங்கத்தை இப்போது தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு, நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர், பாதி அரிசங்கரன் கோவில், பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில், தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், திருவருணையூருடைக்காடர், சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்ரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய எங்களுடைய சத்சங்கத்தை ஒரு அன்பர் ஒரு கேள்வியொன்றை அனுப்பியிருந்தார். அதனிலிருந்து தொடங்குகின்றேன். அந்த கேள்வி நாங்கள் முதலில் அதை பார்த்தாலும் அவருடைய கேள்விக்காக நான் அதை பற்றி மீண்டும் ஒரு சிறிய விளக்கம் எல்லோருக்காகவும் தருகின்றேன். அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கும் உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். அவருடைய கேள்வி, உயிரை பற்றி சிறிது பேசுங்கள் ஐயா, அதை பற்றி தனக்கு இன்னும் மேலதிக விளக்கங்கள் தேவை என்று சொல்லியிருந்தார். சரி, அவருக்காக அந்த உயிர் என்ற தலைப்பில் இன்றைய சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். நாங்கள் உயிர் என்பதை பார்க்க முதல் எங்களை நாங்களே ஆத்ம விசாரத்திற்கு கொண்டு செல்வோம். நான் யார், ஓ நாம் யார், இந்த கேள்வியை நாங்கள் எங்களிடம் கேட்கும்போது எங்களை பற்றிய சில தன்மைகளை மீண்டும் நினைவு கூறுவோம். அதாவது, நான் யார் நாம் யார் என்ற கேள்வியை கேட்கும்போது நாங்கள் எங்களை உள்நோக்கி பார்க்க வேண்டும். உள்நோக்கி பார்க்கும்போது நாங்கள் எப்படி இயங்குகின்றோம் என்பது எங்களுக்கு முதல் தெளிவாக விளங்க வேண்டும். அதாவது, எங்களுடைய உடல் எங்களுடைய வெளிக்கருவிகள் மூலம் இயங்குகின்றது. வெளிக்கருவி என்று சொல்லப்போனால் எங்களுடைய ஞானேந்திரியங்கள் என்று சொல்லலாம், அல்லது எங்களுடைய பேச்சு வழக்கில் கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், இந்த நான்கு இந்திரியங்களின் செயற்பாட்டில் தான் நாங்கள் வாழ்கின்றோம். இந்த நான்கு பொறிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. இந்த நான்கு பொறிகளும் எங்களுக்கு தரப்பட்டது எங்களுடைய வாழ்க்கையில். இந்த நான்கு பொறிகளை விட கண்மேந்திரியங்கள் என்று இன்னும் ஐந்து பொறிகள் உண்டு. அவையாவன பேச்சு, வாய், கை, கால், எருவாய், கருவாய். இந்த ஐந்து கண்மேந்திரிய பொறிகளும் ஐந்து ஞானேந்திரிய பொறிகளும் இந்த பத்து பொறிகளும் எங்களுடைய உடலை இயக்குகின்றது. இந்த உடல் இயக்கத்தில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த ஐந்து பத்து பொறிகளால் எங்களுடைய செயல்கள் நடக்கும்போது இந்த செயல்களை இன்னும் அந்த கரணங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும். எங்களுடைய நோமல் பரிபாசையில் பார்த்தால் எங்களுக்கு உடலில் உள்ளே இருக்கும் இன்னும் நான்கு கருவிகள், உட்கருவிகள் என்று சொல்லலாம். நாங்கள் இப்போது சொன்ன பத்து கருவிகளையும் வெளிக்கருவிகள் என்று சொன்னால் எங்களுடைய இயக்கத்துக்கு பயன்படுத்துவது. உட்கருவிகளில் நான்கு கருவிகள் அமைந்திருக்கின்றது. அதனுடைய பெயர்கள் முதலும் பார்த்திருந்தோம், மீண்டும் அதை பார்ப்போம். மனம், அகங்காரம், சித்தம், புத்தி, இந்த நான்கு அகக்கருவிகளிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதைவிட எங்களுடைய உயிர் அல்லது ஆன்மா என்பதும் எங்களுடைய உடலில் இருக்கின்றது. அப்போ நாம் யார் என்ற கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு போகும்போது ஓ நான் யார் என்பதை கேட்டுக்கொண்டு போகும்போது இந்த வழிக்கருவிகளில் இருந்து வரும் செய்திகளா நாங்கள் என்று பார்த்தால் அதற்குரிய விடை இல்லை. அது கருவிகள், அது எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோமே தவிர அது நாங்கள் அல்ல என்பதை நாங்கள் பல முறை பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். அதில் உங்களுக்கு ஒரு விதமான ஐயமும் இப்போது இருக்காது. அப்போ இந்த 10 கருவிகளாலும் வரும் விஷயத்தை என்ன மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில் அது தொலைப்படுகிறது என்று பார்த்தோமாக இருந்தால், இந்த மனம் என்று சொல்லப்படும் உட்கருவி அந்த விடயங்களை எடுத்து தன்னுடன் சேர்ந்து செயல்படும் மற்றைய 3 கருவிகளான அகங்காரம், சித்தம், புத்தியின் ஊடாக அதை உள்ளெடுத்து அதை செயற்படுத்த பார்க்கின்றது, செயல்படுத்துகின்றது. அப்போது செயல்படுத்தும் போது அந்த இடத்தில் வைத்து அந்த கருவிகளா நாங்கள் என்று பார்க்கும் போதும் எங்களுடைய விடை இல்லை. அதற்கும் மேலே நாங்கள். அப்போ அதற்கு மேலே என்றால் அந்த 4 உட்கருவிகளும் வெளியால் நடக்கும் எங்களுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் செயல்களையும் எடுத்து ஆராய்ந்து அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் உயிர் ஆன்மாவிற்கு அதை கொடுக்கின்றது. அப்போது அந்த உயிர் ஓ ஆன்மா தான் நாங்கள், அதான் கடைசி. இதை நாங்கள் எங்களுடைய தேக உடலில் கூட, தேக உடல் என்றால் எங்களுடைய 3 சரீரங்களில் கூட நாங்கள் இதை ஒத்து பார்க்கலாம். ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரத்தில் தான் எல்லா பொறிகளும் அமைந்திருக்கின்றது. 10 பொறிகளும் உடலுக்கு வெளியால் அதை நாங்கள் கண்களால் பார்க்கலாம். சூட்சும சரீரத்தில் தான் அந்தக்கரணங்கள் என்று சொல்லப்படும் 4 உட்பொறிகளும் அமைந்திருக்கின்றது. மனம், அகங்காரம், சித்தம், புத்தி. அப்போ அதுக்கு அடுத்ததாக காரண உடல் என்று ஒன்று இருக்கின்றது என்று நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜி அதை சொல்லியிருக்கின்றார். அந்த காரண உடலில் தான் ஆன்மா அல்லது உயிர் என்று சொல்லப்படும் பொருள் இருக்கின்றது. அப்போது நாங்கள் இப்போ நாம் யார், நான் யார் என்று கேட்ட கேள்விக்கு உள்நோக்கி போய்க் கொண்டிருக்கும் போது அந்த தூள உடலில் இருக்கும் பொறிகள் நாங்கள் அல்ல. அந்த சூட்சும உடலில் செயல்பட்டு அந்த செயல்முறையின் மூலம் ஆன்மாவுக்கு தகவலை கொடுத்து கொண்டிருக்கும் சூட்சும உடலில் இருக்கும் 4 பொறிகளும் உட்பொறிகளும் நாங்கள் அல்ல. அதற்கும் மேலாக இருக்கும் ஆன்மா அல்லது உயிர் என்பதுதான் நாங்கள் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் உலக வாழ்க்கை. அதைத்தான் 3 சரீரங்களில் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். இப்போது நான் உங்களை கிரியா யோகத்துக்கு சிறிது நேரம் அழைத்துச் செல்கின்றேன். இந்த நிலையில் வைத்து, அதாவது கிரியா யோகம் எனப்படுவது உங்களுடைய உடலில் இருக்கும் 5 உடல்களுக்கும் செய்யப்படும் பயிற்சி. இந்த 5 உடல்களாவன தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆத்ம உடம்பு. இந்த 5 உடல்களிலும் தேக உடம்பு என்பது எல்லோருக்கும் தெரியும், அது ஸ்தூல சரீரத்தில் அமைந்திருக்கின்றது. மன உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவு உடம்பு என்பது சூட்சும சரீரத்தில் அமைந்திருக்கின்றது. ஆத்ம உடம்பு என்று சொல்லப்படும் ஆன்மா உயிர் என்பது காரண உடம்பில் அமைந்திருக்கின்றது. இது கிரியா யோகத்தில் நாங்கள் பயிலும் பஞ்சாங்க கிரியா யோகம், 5 நிலைகளில் செய்யப்படும் கிரியா யோகம். அதை வைத்துத்தான் பாபாஜியினுடைய யந்திரம் கூட அமைந்திருக்கின்றது. அதையும் இதில் ஒரு அலசி விட்டு போவோம். பாபாஜியின் யந்திரத்தில் வட்டம் வெளியால் இருக்கின்றது, அது பிரபஞ்சம். அதற்குள் ஒரு சதுரம் இருக்கின்றது, அது 4 வேதங்கள் இருக்கு, யசுர், சாமம், அதர்வணம். அதற்குள்ளே ஒரு முக்கோணம் இருக்கின்றது, அதை பற்றித்தான் இப்போது சிந்தித்தோம். 3 சரீரங்கள், ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். அதற்குள் ஒரு புள்ளி இருக்கின்றது, அது ஆன்மா. அப்போ பாபாஜியின் கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் என்று எடுக்கலாம். சைவ சித்தாந்தத்திலும் இதே கோட்பாடு தான், அங்கிருந்து தான் சிவயோகத்திலிருந்து தான் கிரியா யோகம் வந்தது. அப்போது நாங்கள் இந்த உயிர் ஆன்மா என்பது தான் நாங்கள் என்பதை திட்டவட்டமாக எல்லா முறைகளிலும் அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இனி நாங்கள் சைவ சித்தாந்த தத்துவத்தில் ஒரு சிறு சிறு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக எடுத்து ஆராய்வோம். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பதி என்பது கடவுள், பசு என்பது உயிர், பாசம் என்பது மும்மலங்கள். இதில் நாங்கள் இன்று உயிரை பற்றித்தான் எடுத்து சிந்திக்கின்றோம். அதான் அந்த அன்பருடைய கேள்வி. அப்போ இந்த உயிர் என்பது பதி, பசு என்பது பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பொருள். அப்போ இந்த உயிர் இரண்டு குணங்களில் இயங்கும், ஒன்று பொது இயல்பு, ஒன்று உயரிய இயல்பு. இந்த ரெண்டு இயல்புகளில் இயங்கும் போது அதனுடைய பொதுத்தன்மை எப்படியாக இருக்கும் என்றால், பாசத்தை நோக்கி இருக்கும் போது இருக்கும் தன்மையாக இருக்கும். அப்போது இந்த பாசத்தை நோக்கி தன்மையாக இருக்கும் என்பது சொல்வது என்னவென்றால், அது பொது இயல்பு என்றால் அது சாதாரணமாகவே எங்களுடைய உயிருக்கு இருக்கும் இயல்பு. அடுத்த இயல்பு சிறப்பு இயல்பு என்று சொல்கிறது, விசேஷம் என்று சொல்லலாம். எங்களுடைய தமிழ் மொழியில் விசேஷமாக எங்களுடைய உயிரில் இருக்கும் இயல்பு. அந்த விசேஷ இயல்பு எப்போவும் எங்களுடைய உயிர் கடவுளை சார்ந்திருக்கும் போது இருக்கும் இயல்பு, ஏனென்றால் அதான் உயரிய நிலை. பாசத்தை சார்ந்திருக்கும் போது அது பொது இயல்பாக எடுக்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இந்த உயிர் என்பது பாசத்திற்கும் பதி கடவுளுக்கும் இடையில் இருப்பதால் அது தனித்து ஒரு காலமும் இருக்காது. ஒன்றில் பாசத்துடன் கட்டுண்டிருக்கும், அல்லது இறையுடன் நல்ல நிலையில் உயரிய நிலையில் இருக்கும். இந்த உயிர் என்பது தனித்து இயங்காது. அப்போ அதனுடைய பொது இயல்பு இது தனித்து இருக்காத ஒரு விஷயம். உயிரினுடைய பொது இயல்பு தனித்து இயங்கக்கூடியதல்ல. அதே நேரம் மலங்களுடன் கட்டுப்பட்டிருக்கும் போது அது மலம் சார்ந்த நிலையில் இருக்கும், அது ஒரு பொது இயல்பு. அந்த நிலையிலிருந்து விடுபட்டு கடவுள் நிலையை நோக்கி மறுபக்கம் வரும்போது அது உயரிய நிலையில் கடவுளை சார்ந்திருக்கும். ஆகவே சுருக்கச் சொல்ல போனால், இந்த உயிர் என்பது ஒன்றை சார்ந்திருக்கும் ஒரு விடயம். இந்த உயிர் தனியே இயங்க முடியாது. ஆகவேதான் இந்த உயிரை இயக்குவதற்கு கடவுள் மாயை என்ற மலம் மூலம் உடலையும் இந்த உயிருக்கு கொடுத்து, இந்த உயிர் வசிப்பதற்கு ஒரு உடலையும் கொடுத்து, அந்த உடல் வசிப்பதற்கு ஒரு உலகத்தையும் உருவாக்கி, அந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் உருவாக்கி, இந்த உயிரை உயிருக்கு தேவையானவற்றை இறைவன் செய்கின்றார். ஆகவே இறைவனின் திருஷ்டியால் இந்த உயிர் வாழ்வதற்கு ஒரு உடல் கொடுக்கப்படுகின்றது. உலகம் இருக்கின்றது, உலகத்தில் இருக்க பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன. இதை நாங்கள் சைவ சித்தாந்த வழியில் சொல்லுவோமாக இருந்தால், தனு கரண பூவன பூவம் என்று சொல்லுவோம். அதாவது உடல் கொடுக்கின்றார் கடவுள், அந்த உடலை வாழ்வதற்கு உலகத்தை கொடுக்கின்றார், அந்த உலகத்தில் இருந்து வாழ்வதற்கு உலகியல் பொருட்களை கொடுக்கின்றார், அதற்கு ஒரு காலத்தையும் கொடுக்கின்றார். ஆகவே இந்த உயிரை பற்றி மாத்திரம் நாங்கள் இப்போது பார்ப்போம், அதை விரிவாக நான் செல்லவில்லை. அப்போ இந்த உயிருக்கு இவ்வளவு பொருட்களையும் மாயா மலத்திலிருந்து கடவுள் எங்களுக்கு தருவதால் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகின்றோம். இதை மாத்திரம் இந்த உயிர் அனுபவிக்கவில்லை. அவர் இந்தளவையும் மாயா மலம் மூலம் தருவதற்குரிய காரணம், உங்களுடைய உயிர் எந்த பிறப்பிலிருந்து ஓ, உங்களுடைய ஆன்மா பழைய பிறப்பிலிருந்து இந்த பிறப்புக்கு வரும்போது நீங்கள் பழைய பிறப்புகளில் செய்த வினைகளின் ஒரு பகுதியை எடுத்து உங்களுக்கு இந்த பிறப்பில் உங்களுக்கு உடலை தரும்போது இறைவன் அந்த வினையின் ஒரு பகுதியையும் உங்களுக்கு சேர்த்து தருகின்றார். அதை அனுபவிக்குமாறு. அதை சேர்த்து தருபவர் இறைவனே தவிர அதை உயிர் ஓ ஆன்மா தன்னுடைய முயற்சியில் செய்ய முடியாது. ஏனென்றால் இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இறைவன் என்பது பரம்பொருள். இறைவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியது. இறைநிலை பேரறிவு உடையது. இறைநிலை பேரன்பு உடையது. இறைநிலை இந்த உலகத்தையே நடத்தக்கூடிய திறனுடையது. ஆனால் உயிர் என்பது ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் ஒரு நேரம் செய்யக்கூடியது. அதற்கு மேலால் அதற்கு இயங்க முடியாது. ஆதலால் தான் உயிரை நாங்கள் சிற்றறிவு சிற்றின்பமுள்ள ஒரு பொருளாகவும், இறையை பேரன்பு பேரறிவு உள்ள ஒரு பொருளாகவும் பார்க்கின்றோம். அப்போது இந்த உயிர் தன்னிலையில் மாத்திரம்தான் எங்களுடைய உயிர் இயங்குவதென்றபடியால், அந்த உயிருக்கு எங்களுடைய வினைகளை எடுத்து அதை அனுபவித்து முடிக்கிற அளவுக்கு திறன் இல்லை. ஆகவே அந்த வினைகளை எங்களுக்கு தருவதற்கு எங்களுக்கு ஒரு சக்தி தேவை. நாங்கள் செய்த வினைகளை அனுபவிப்பதற்கு இந்த உடலுக்கு தருவதற்கு ஒரு இயக்கம் தேவை. அந்த இயக்கம்தான் இறை இயக்கம், அதாவது இறைவன். ஆகவே அவர்தான் இந்த வினைகளை இந்த உயிருக்கு கொடுக்கின்றார். அதன்படிதான் இந்த உயிர் அந்த வினைகளை இந்த உடலில் அனுபவிக்கின்றது. அந்த வினைகள் இறைவன் கொடுப்பது, அந்த உடலை இறைவன் கொடுக்கும் போது இறைவனுக்குத்தான் அந்த உடலின் பிறப்பும் இறப்பும் என்ற சூட்சுமம் தெரிந்திருக்கின்றது. அவர் அந்த சூட்சுமம் அந்த வாழ்க்கை கால நியதியின்படி அந்த அளவுக்கு மாத்திரம் அந்த வினைகளை எடுத்து அந்த உடலுடன் அந்த உயிருக்கு கொடுத்து விடுவார். அந்த உயிரின் வினைகள் தான், அது வேறு இடம் இருந்து வரவில்லை. எங்களுடைய ஆன்மா முற்பிறப்புகளில் அனுபவித்த வினைகளில் ஒரு 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 பகுதியை எடுத்து இந்த பிறப்பிற்கு கொடுப்பார். அப்போ இந்த பிறப்பில் அந்த உயிர் அந்த வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். நாங்கள் மீண்டும் உயிரை வைத்தே இந்த சத்சங்கத்தை செய்து கொண்டு போவோம். அந்த உயிர் அந்த வினைகளை அனுபவிக்கும் போது அந்த வினைகளை இந்த பிறப்பில் முடிக்க வேண்டும் என்பதும் இறைவனின் ஒரு எதிர்பார்ப்பு. அது நிச்சயமாக இறை எதிர்பார்ப்பிலேயே மனிதனின் வாழ்க்கை போகின்றது. அப்போது அந்த வினைகள் நல்வினைகளாகவும் இருக்கலாம், தீவினைகளாகவும் இருக்கலாம். அதை பற்றியும் ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அதை பற்றி விளங்கப்படுத்த சொல்லி அவர் இன்று வகுப்புக்கு வராதபடியால் நாளை அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அப்போது அந்த வினைகளை இந்த உயிர் அனுபவித்து இந்த பிறப்பில் கூட வினை செய்யாத வகையில் வாழ பழகி அந்த வினைகளை இந்த பிறப்பில் செய்யும் வினைகளை குறைத்து கொண்டு வந்த வினைகளை அனுபவித்து மீண்டும் இறை அருளால் இன்னொரு பிறப்புக்கு போகும்போது அதே வகையில் அந்த வினைகள் தொழிற்பட்டு கொண்டு போகும். முடிந்த வினைகள் முடிந்தவையாகவும் இருக்கும் வினைகளை மீண்டும் கடவுள் ஒரு பகுதியை எடுத்து அடுத்த பிறப்புக்கு கொடுப்பார். அப்போது இந்த உயிரை பற்றி பார்ப்போமாக இருந்தால், இந்த உயிரின் செயற்பாடு அப்படியே அமைந்து கொண்டு போய் ஒரு நேரம் இந்த பாசத்தோடு கட்டுப்பட்டிருந்த உயிர், அதை சார்ந்திருந்த உயிர் இறையை நோக்கி திரும்பும். ஏதோ ஒரு பிறப்பில் அல்லது இந்த பிறப்பில் எப்போவது திரும்பும். திரும்பி இறையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஆன்ம ஈடேற்றத்தை இந்த உயிர் எடுக்கும் என்பதுதான் உயிரின் தத்துவம். இதைத்தான் அந்த அன்பர் ஒரு முறை விளங்கப்படுத்த சொன்னார். அதை உங்களுக்கு ஒரு எளிய முறையில் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே நாங்கள் யார், நாம் யார் என்ற கேட்ட கேள்விக்கு, நாங்கள் பொறிகளும் அல்ல, வெளிப்பொறிகளும் அல்ல, உட்பொறிகளும் அல்ல, நான் என்பது ஆன்மா. அதாவது உயிர். ஆகவே எங்களுடைய கிரியா முறைக்கு திரும்பவும் வந்து சிலதுகளை அலசுவோம். இப்போது நாங்கள் இந்த புறப்பிலிருந்து மறு புறப்பிற்கு போகும்போது, அடுத்த புறப்பிற்கு போகும்போது, உங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் செய்கின்ற 5 தேகத்துக்குரிய பயிற்சியில், தேக உடம்புக்குரிய பயிற்சி இந்த புறப்பிலேயே முடிவடைந்துவிடும். சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்புக்குரிய பயிற்சிகள், எங்களுடைய உயிர் ஆன்மா ஆகியவை காரண உடம்பில் இருக்கும் ஆன்மாவுடன் சேர்ந்து அடுத்த புறப்புக்கு எடுத்து செல்லப்படும். ஆகவே கிரியா பயிற்சியில் இருக்கும் நுணுக்கமும், கிரியா பயிற்சியில் அமைந்திருக்கும் ஒரு மத்திய யுகத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சூட்சும உடம்பில் நாங்கள் செய்யும் பயிற்சி முழுக்க, காரண உடம்பில் செய்யும் பயிற்சி முழுக்க, எங்களுடைய ஆன்மாவுடன் அடுத்த பிறப்புக்கு எடுத்து செல்லப்படுகின்றது என்பது கிரியா யோகத்தில் பாபாஜி சுட்டி காட்டியுள்ளார். அது மாத்திரமல்ல, இந்த பிறப்பில் நாங்கள் இந்த யோகத்தில் அடையும் பயன்கள், பழைய பிறப்புகளில் எவ்வளவு தூரம் நாங்கள் யோகத்தில் இருந்து பயிற்சிகள் செய்து வந்தோம் என்பதில் முழுமையாக தங்கியிருக்கின்றது. ஆகவே எல்லோரும் அதை உணர்வு நிலையில் அனுபவிக்கின்றீர்கள். சாதகர்கள் எல்லோரும், இந்த கிரியா யோகம் என்பது ஒரு உன்னதமான யோகம். இது தொடர்ச்சியாக போகக்கூடிய யோகம். ஏனென்றால் தூள உடம்பை மாத்திரம் வைத்து செய்யும் யோகம் அல்ல. சூட்சும உடம்பு, காரண உடம்பை மிகவும் முக்கியமாக வச்சு செய்யும் யோகம். அது மாத்திரமல்ல, பிராணயாமத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் மிக சிறந்த பிராணயாமமான குண்டலினி பிராணயாமம் அமைந்திருக்கின்றது. அதை வைத்து தான் உங்களுடைய ஆன்மா ஈடேற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அது உங்களுடைய குண்டலினி சக்தி என்று சொல்லப்படும் சக்தியை, உங்களுடைய சகசாரத்தில் இருக்கும் சிவன் என்று சொல்லப்படும் நாதத்துடன் இணைக்கின்றது. அந்த இணைப்பில் தான் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த கிரியா யோகம் என்பது அண்டத்திலும் புண்டத்திலும் இருக்கும் இறையையும் எங்களுடைய ஆன்மையும் ஆன்மாவையும் தொடர்பு படுத்தும் ஒரு யோகம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.